நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பயிர் சாகுபடியோடு கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, மீன் வளர்ப்பு இவற்றுள் எவையெல்லாம் சாத்தியமாகின்றதோ அவையெல்லாம் இணைத்து செய்யப்படுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் பயிர் சாகுபடியில் கிடைக்கக்கூடிய பயிர்கழிவுகள் இந்த சார்பு தொழில்களுக்கான இடுபொருட்களாக பயன்படுகின்றன. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள் மீண்டும் பயிர் சாகுபடிக்கு உரமாகின்றன. இவ்வாறு பண்ணையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை சரியான முறையில் மேலாண்மை செய்வதன் மூலம் விவசாயத்தில் வருமானத்தை அதிகரிப்பதற்கு இந்த பண்ணை மேலாண்மை முறை மிகவும் அவசியமாக இருக்கின்றது. இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் மீன் வளர்ப்பில் நாம் கவனிக்க வேண்டியவை என்ன என்பது பற்றிய விவரங்களை கூறுகின்றார் நமது பல்கலைக்கழக உளவியல் துறை ஆராய்ச்சி மாணவர் கே. மருது பாண்டி அவர்கள்.
விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் மீன் பண்ணை வளர்ப்பு இப்பொழுது தனி ஒரு இதாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மீன் பண்ணை வளர்ப்பானது மக்கள் விவசாயத்தை பின்பற்றுவது போல் இப்போது சிறந்த முறையில் இதனை வளர்க்கலாம் என்ற ஐடியாக்களில் உள்ளனர். அதற்காக இப்பொழுது 80:20 என்ற ஒரு புதிய மீன் பண்ணை வளர்ப்பு முறை பற்றி கூற விரும்புகிறேன். இதை விவசாய பெருமக்கள் கேட்டு பயன்பெறுவதற்கு இந்த ஒரு சிறு முயற்சியாக இதை கூறுகிறேன். இப்பொழுது ஏன் விவசாய பெருமக்கள் இந்த மீன் பண்ணையில் அமைப்பதில் ஆர்வம் கொண்டுள்ளனர் என்றால், மீன் பண்ணை இன்று இதனுடைய வெயிட் பிளஸ் ரேட்டானது அதிகரிக்கொண்டே உள்ளது மற்றும் மீனில் அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்த வண்ணம் இருப்பதால் இது கொழுப்புகள் இல்லாத சத்துக்களாய் நல்லபடியாய் உடலுக்கு ஆரோக்கியம் வழங்குவதால் மக்கள் ஆர்வம் உண்ணுவதில் ஏற்படுகின்ற காரணத்தினால் மீன் பண்ணை அமைப்பது ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடியதாக உள்ளது. இந்த மீன் பண்ணை வளர்ப்பிற்கு மிகவும் சிறந்ததாக 80:20 என்ற மீன் பண்ணை வளர்ப்பு முறை இப்பொழுது நடைமுறையில் உள்ளது. இதற்கு தேவையானது இந்த 80:20 மீன் பண்ணை சிலவற்றை சார்ந்துள்ளது. அவற்றில் ஒன்று சூழ்நிலையியல், உயிரியல், வேதியியல் மற்றும் இயற்பியல், சத்து அளித்தல் இது போன்ற காரணிகள் சார்ந்து உள்ளது. இந்த மீன் வளர்ப்பிற்கு நமது கைகளில் உள்ள 5 விரல்கள் போன்று இதில் 5 விதமான மேலாண்மை திட்டங்கள் முக்கியத்துவமாய் உள்ளது. 1 பண்ணை மேலாண்மை, ஸ்டாக் தரம் நிர்ணயித்தல் மற்றும் உணவு தரம் மற்றும் உணவின் அளவு அளித்தல், நீரின் தரம், சந்தை நிலவரம். இந்த 5 மேலாண்மை திட்டங்கள் மூலம் இந்த மீன் வளர்ப்பை மிகச்சிறந்ததை நாம் கொண்டு செல்ல முடியும். இன்றைய காலகட்டத்தில் உலக அளவிலும் இந்திய அளவிலும் மீன் பண்ணை வளர்ப்பு முறை நாள்தோறும் பெருகி கொண்டே தான் இருக்கின்றது. அதனுடைய தேவைகளும் அதிகரித்த வண்ணம் உள்ளன. இந்த நாம் சொன்ன 5 மேலாண்மை திட்டத்தின்படி நமக்கு இந்த மீன் பண்ணை அமைப்பதில் செலவு என்று பார்த்தோமானால், ஸ்டாக் நாம் மீன் குட்டைக்கு வாங்கக்கூடிய செலவு மற்றும் ஸ்டாக்கிங் அதை நாம் வைப்பதும், மீன்களுக்கு தேவையான காற்றோட்ட வசதி ஏற்படுத்துவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் மற்றும் நீர் ரெகுலராக மாற்றுதல், இதற்கு உபயோகிக்கக்கூடிய மின் மோட்டார்ஸ், இதற்கான செலவுகள் மற்றும் உணவு அளிக்கக்கூடிய விதம், உணவு வகைகள் இவற்றின் பொறுத்து நம் காசு பயன்பாடு வேறுபடும் மற்றும் நோய் காரணிகள் ஏற்படும் தருணத்தில் அவற்றிற்கு மருந்து அளித்தல், குளங்களை கிளீன் செய்தல் மூலம் முறையாக பராமரித்தல் இவற்றிற்கான செலவுகள் மற்றும் மீனின் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு உணவு அளித்தல் மற்றும் உணவு மாற்றத்தில் ஏற்படுத்துதல் இதன் மூலம் நம் மீன் வளர்ப்பிற்கான செலவுகள் உள்ளன மற்றும் இதில் கிடைக்கும் வருவாய்கள் நம் மீன் வளர்ப்பில் பெரிதும் நமக்கு கிடைக்கின்றன. இப்பொழுது நாம் பார்த்த 5 மேலாண்மை திட்டங்கள் மூலம் இந்த மீன் பண்ணை முறையை நல்ல முறையில் நாம் பராமரிக்கலாம். அவற்றில் பண்ணை மேலாண்மையில் தான் நம் மீன் குட்டை அமைத்தல் வருகிறது. இந்த மீன் குட்டை அமைத்தல் எந்தவாறு அமைக்கலாம் என்று பார்த்தா, இந்த மீன் பண்ணை அமைக்கும் இடம் நமக்கு மார்க்கெட் சந்தை ஏற்படுத்துவதற்கு அருகில் இருப்பதாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த மீன் பண்ணை குட்டையானது வாட்டரின் நிலத்தடி மட்டத்திற்கு சற்று மேலாக இருக்கும் அளவாகவும் மீன் பண்ணை குட்டையில் நீரானது ஓரத்து கால்வாய்களில் வெளியேறாத வண்ணமும் கசியாமல் இருக்கும் வண்ணமும் அமைக்க வேண்டும். நீரின் தன்மையானது நல்ல தரத்துடன் இருக்கும் வண்ணமும் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த முறைகளில் நாம் மீன் குட்டையானது அமைக்கும் முறைகளில் சிறப்பாக தேர்வு செய்ய வேண்டும். அருகிலேயே மின்சார வசதி உள்ள இடமாகவும் நாம் அமைக்க வேண்டும். இந்த மீன் குட்டையானது செவ்வக வடிவில் இருக்கும் வண்ணமாக 1.5 மீட்டர் ஆழம் போதுமானதாகும். இந்த மீன் பண்ணைகள் திறந்த வெளி நிலங்கள் உள்ள இடங்களிலும் நாம் அமைப்பது மிகவும் சாலச்சிறந்தது. அடுத்தபடியாக ஸ்டாக், இதன் மீன் அளவுகள் நாம் மெயின்டைன் பண்ணுவது, அதனை பொறுத்து நம் வருமானத்தை சிறிது அதிகப்படுத்த இந்த முறை நாம் கவனமாக செயல்படுத்த வேண்டும். இந்த ஸ்டாக் நாம் மெயின்டைன் பண்ணும் அளவிற்கு ஏற்றவாறு சந்தை நிலவரம் நாம் முன்கூட்டியே அறிந்திருக்க வேண்டும். மீன் தேவைகள் ஏற்படும் இடங்களை அருகில் உள்ளதா சற்று தூரம் உள்ளதா என்றும் நாம் தெரிந்து வைத்து அதற்கேற்றார்போல் ஸ்டாக் பயன்படுத்த வேண்டும். இதன் வளர்ப்பு வீதங்களை நாம் முறையாக பயன்படுத்தி கவனிப்பில் ஈடுபட வேண்டும். மீனிற்கு தேவையான வளர்ப்பு முறையில் இதற்கு டெஸ்தன்மை இல்லாதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்காக நீர் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை சற்று நாம் தூய்மையாகவும் கவனமாகவும் கையாள வேண்டும். இந்த மீனானது 3-4 மாதங்கள் முதல் விற்பனைக்கு ரெடியாகக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது. ஸ்டாக்கிற்கு அடுத்தபடியாக நீர்த்தன்மை மேம்படுத்துதல். இந்த நீரின் தன்மையானது வெப்பம், ஒளி, சத்தம் மற்றும் பிராணவாய்க்கள், கார்பன் டை ஆக்சைடு இவைகளின் மேம்பாடுகள் மூலம் நல்லபடியாக நாம் மேன்மையடை செய்ய முடியும். இதில் வெப்பமானது வெவ்வேறு மீன் வகைகளுக்கு ஏற்ப வேறுபடுகின்றது. அதற்கு ஏற்றார்போல் நாம் அதனை முறையாக பயன்படுத்த வேண்டும். வெளிச்சமானது நீரில் வளரக்கூடிய பாசிகளை நாம் முறையாக கட்டுப்படுத்துவதன் மூலமாக இதை நாம் கட்டுப்படுத்த முடியும். 80% அளவு இந்த பைட்டோபிளாங்டன் என்கிற கூடிய பாசிகள் வளர்வதை நாம் விடலாம். அதற்கு மேலே செல்லும் பொழுது அதனை கட்டுப்படுத்தக்கூடிய முறையில் ஈடுபடுத்த வேண்டும். இவைகள் அதிகமாகும் பட்சத்தில் மீனின் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு இவைகளும் அதிகமாகும் பட்சத்தில் போட்டோசிந்தசிஸ் என்ற ஒரு முறை இதில் குறைகின்ற சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால் அந்த பைட்டோபிளாங்டன் வளர்ச்சிகளும் தடை செய்யும் வாய்ப்பு ஏற்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக நாம் மீனிற்கு அளிக்கக்கூடிய சத்துகள் மிக முக்கியமான ஒன்று. அவைகள் மீனின் வளர்ச்சிக்கு வெகுவாக உதவி செய்கின்றன. இவற்றில் முக்கியமாக புரதச்சத்து முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த புரதச்சத்தானது நம் குட்டைகளில் விடப்பட்டுள்ள மீனின் வகைகளுக்கு ஏற்ப இந்த புரதச்சத்தின் அளிப்பு வேறுபடுகின்றது. அதற்கு ஏற்றார்போல் நாம் பயன்படுத்த வேண்டும். பொதுவாக கேட்ஃபிஷ் என்கின்ற வகை மீன்களுக்கு புரதச்சத்தானது 32% அளிக்கப்படுகின்றது. இதில் உணவுகளுடன் சேர்த்தும் கலந்து அளிக்கப்படுகிறது. இதுபோன்று மீன்களுக்கு ஏற்றவாறு நாம் புரதச்சத்தில் அளிப்பதன் மூலம் மீன்களின் எடைகளை அதிகரிக்க செய்ய முடியும். அடுத்து உணவின் தரம். மீன்களுக்கு அளிக்கக்கூடிய உணவின் தரமானது மிருதுவான தன்மையில் இருக்க வேண்டும். நன்கு அரைக்கப்பட்ட நிலையில் நீரில் சற்று மெதுவாக கரையும் வண்ணமாக இருப்பது நல்லது. மீனிற்கு உணவானது சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி அளிக்கும் பட்சத்தில் அவைகள் சிறிது மெதுவாக கரையும் பட்சத்தில் மீன் எடுத்து கொள்ளுவது சிறப்பாக உள்ளது. அந்த வகையில் உணவின் தரமானது இருக்கும்படியாக சற்று பெரும் துகள்கள் கொண்ட உணவு துகள்களை ஒன்றாக கலந்து உருண்டைகளாக உருட்டி அளிப்பதன் மூலம் மீனின் எடைகளை அதிகரிக்க செய்ய முடியும். இம்மீன்களுக்கு நாம் எந்த வகையிலும் ஸ்ட்ரெஸ் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். அது நோய்க்காரணிகள் தவிப்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒன்றாக உள்ளது. இந்த உணவின் வகையானது முழுமையாக ஆர்கானிக் உணவாகவும் உள்ளது மற்றும் ஆர்கானிக்குடன் இன்கிரீடியன்ட் உணவுகளும் சேர்த்தும் கொடுக்கப்படுகிறது. அதுபோக கலப்பு உணவாகவும் இவற்றை நாம் தயார் செய்து தனித்தனியாக உணவு தானியங்களை வாங்கி அவற்றை மாவுகள் ஆக்கி பின் ஒன்றின் பின் ஒன்றாக கலந்து வெவ்வேறு விதங்களில் கலந்து கலப்பு உணவுகளாக மாற்றியும் நாம் மீன்களுக்கு அளிக்கலாம். அவற்றில் மக்காச்சோளம் விதைகள், நெல், பருத்தி மற்றும் சோயாபீன் போன்ற உணவு தானியங்கள் பயன்படுகின்றன. இவற்றை சரிவிகிதத்தில் கலந்தும் இவற்றுடன் கறிகள் இவைகள் எல்லாம் கலந்தும் சரிவிகித உணவாய் நாம் அளிக்கலாம். இந்த உணவானது எப்படி இருக்க வேண்டும் என்றால் மீனின் எடுத்துக்கொள்ளும் திறன் அதிகரிக்கும் வண்ணமாக இருக்க வேண்டும். உதாரணமாக மீனானது 1.5 கிலோ முதல் 1.700 கிலோ வரை எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் மீனின் எடையானது 1 கிலோ என்ற அளவிற்காவது உயரும் வண்ணமாக இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு மீன் விரும்பி உண்ணும் விதமாக நாம் மீனின் உணவுகளை தயார் செய்ய வேண்டும். மீனின் உணவானது அவ்வப்பொழுது தயார் செய்து அளிக்கும் வண்ணமாகவும் நாம் இதனை வைத்து கொள்ளலாம். எந்த வகையில் மீனிற்கு உணவு அளிப்பது என்றால் நம் குட்டைகளில் உள்ள மீனின் அளவு பொறுத்து இதன் உணவளிப்பு தன்மை வேறுபடும். உதாரணமாக நம் மீன் குட்டைகளில் 1460 கிலோ மீன்கள் இருப்பது என்றால் அதில் 2.3% அளவிற்கு தான் உணவு அளிக்க வேண்டும். இதில் 2.3% எவ்வளவு என்றால் 34 கிலோ. இந்த 34 கிலோ உணவு தான் மீனிற்கு உணவாக அளிக்கப்படுகிறது. இந்த முறைகளில் இந்த 2.3% உணவுகளை மீனிற்கு தினசரி நாம் கொடுக்கலாம். ஆனால் இதன் சிறு வயதினில் மீனிற்கு அளிக்கப்படும் உணவானது சற்று வேறுபடுகிறது. அதன்படி இந்த மீனிற்கு உணவுகள் அளிக்கப்படுகிறது. மற்றும் இந்த வகையான மேலாண்மை 5 மேலாண்மை முறைகளும் நாம் முறையாக பயன்படுத்தி முன்னாடி தேர்வு செய்யும் வண்ணமும் அடுத்து மீனிற்கு உணவு அளிக்கும் வண்ணமும் இடைப்பட்ட காலங்களில் முறையான பராமரிப்பும் நாம் தொடர்ந்து கவனித்து வந்தால் மீனின் வளர்ச்சியானது 4-5 மாதங்களில் 1.5 கிலோ முதல் நமக்கு வருமானம் ஈட்டக்கூடிய அளவிற்கு வருகின்றது. நாம் இந்த மீனின் மொத்த எடையானது எவ்வளவு வேண்டும் என்று முன்கூட்டியே பிளான் செய்து அதற்கு ஏற்றாற்போல் முன் நிலைமைகளில் மீன் குஞ்சுகளை இடலாம். இப்பொழுது நமக்கு 4000 கிலோ மீன் கடைசியில் வேண்டும் என்று நாம் கூறினால் அதன் ஒவ்வொரு மீனின் எடையை நாம் தோராயமாக வகுத்து கொள்ளலாம். ஒரு மீனின் எடையை 1/2 கிலோ என்ற அளவிற்கு நமக்கு வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால் நாம் குட்டைகளில் இட வேண்டிய குஞ்சுகளின் எண்ணிக்கை 8000 ஃபிங்கர்லிங்ஸ் ஆகும். இதற்கு ஏற்றாற்போல் நமக்கு பின் தேவையான மீன் எடைகளை பொறுத்து நாம் ஃபிங்கர்லிங்ஸ் குளங்களில் குட்டைகளில் இடலாம். இதில் நாம் பயன்படுத்த வேண்டிய மீன் வெரைட்டி பார்த்தோமானால் சில்வர் கார்ப், குருசியன் கார்ப், கேட்பீஸ் மற்றும் பில் கெண்டை என்ற வகைகளில் மீன் வகைகள் உள்ளன. இந்த 4 வகையான மீன்கள் ஒவ்வொன்றும் எந்த வகையான மீனுக்கும் இடையூறு இல்லாமல் தங்களது உணவுகளை பகிர்ந்து கொள்கின்றன. இதில் 1 வகையான மீன் மேற்புறத்தில் உள்ள உணவை மட்டும் எடுத்துக்கொள்கின்றன. 1 வகையான மீன் குளங்களின் அடிப்புறத்தில் உள்ள உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்கின்றன. 1 வகையான மீன் நீரின் இடைப்பட்ட பகுதியில் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்கின்றன. பில்கண்டை போன்ற மீன்கள் குட்டைகளில் இடுகின்ற சிறு சிறு புற்கள் இலைதலைகளை உண்டு அதன் உணவுகளை பகிர்ந்து கொள்கின்றன. இதுபோன்று எந்தவித இடையூறும் இல்லாமல் இந்த மீன் வகைகள் இருப்பதால் இவைகளின் எண்ணிக்கையை நாம் ஒவ்வொன்றிலும் சரி விகித அளவில் நாம் குட்டைகளில் இடலாம். இதனால் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் இதன் வளர்ச்சிகள் ஒன்றும் சமாதான முறையில் இருக்கும். இந்த மீன் குட்டைகளை நாம் சரிவர உணவு அளிப்பதன் மூலமாகவும் தினசரி பராமரிப்பதன் மூலமாகவும் நாமும் வருமானம் பெற்று மற்றும் சூழ்நிலையில் சுகாதாரம் முறையை இம்மீன் குட்டைகள் மாற்றுகின்ற காரணிகளை உண்டாக்குகின்றன. இந்த முறையில் நம் ஏரியாக்களில் மீனின் தேவையை அறிந்தும் சந்தை நிலவரம் அறிந்தும் இந்த மீன் பண்ணை முறையை நாம் அமைக்கலாம். இதில் 80:20 என்ற மீன் பண்ணை முறையின் சிறப்பு அம்சம் என்ன என்றால் நாம் மீன் பிடிக்கும் அறுவடை செய்யும் தருணத்தில் இம்மீன் குட்டைகளில் உள்ள 100% மீன்களில் 80% மீன்களை அறுவடை மீன் பிடித்து விற்பனை செய்துவிட்டு பின்னர் நாம் ஆட்சிக்காக அடுத்து நாம் மீன் பெருக்கும் வண்ணமாக 20% மீன்களை மீன்கிட்டையிலே நாம் நிறுத்தி விடுகின்றோம். இந்த 20% மீன்கள் மூலம் அடுத்து நாம் புதிதாக வாங்கி இறக்குகின்ற மீன் கஞ்சிகளின் மூலம் மேற்கொண்டு இதனுடைய வளர்ச்சிகளை நாம் அதிகப்படுத்துகின்றோம். இந்த 20% மீன்கள் மூலம் உடனடியாக நம் மீன் பெருக்கத்திற்கு தேவையான காரணிகள் அனைத்தும் சூழ்நிலைகளும் உடனடியாக அமைகின்றன. இந்த வகையான முறையில் 80:20 என்ற மீன் பண்ணை முறை இன்றைய சூழ்நிலையில் சிறந்த முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வகையான 80:20 மீன் பண்ணை முறையை விவசாய பெருமக்கள் நல்ல முறையில் குட்டைகள் அமைத்து வளர்த்து மீன் துறையின் மூலம் நல் வருவாய் பெற்று சிறப்புடன் மன மகிழ்வுடன் நன்று விளங்கிட மீன் பண்ணை வளர்ப்பு முறையினை உங்களுக்கு எடுத்து எம்புகிறேன். இதனை நீங்கள் பின்பற்றி நல்ல முறையில் பயன்பெற வாழ்த்துக்கள் கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இதுவரை மீன் பண்ணை அமைக்கும் போது கவனிக்க வேண்டியவை குறித்தும் புதிய ஒரு மீன் பண்ணை முறை குறித்தும் நமக்கு விளக்கமாக கூறினார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக உழவியல் துறை ஆராய்ச்சி மாணவர் கே. மருதுபாண்டி அவர்கள்.